வணக்கம் டென்மார்க் ஷான் அவர்களே.
வணக்கம் ரேணுகா அவர்களே, உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
எனக்கும் மிகவும் மகிழ்ச்சி. ஒரு மூத்த கலைஞரை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஆஸ்திரேலியாவில் உங்களை சந்திப்பதில் இன்னும் மகிழ்ச்சி. உங்களது ஆஸ்திரேலிய விஜயம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நான் என்னென்றால், அகத்தி என்ற படத்தை நான் தயாரித்திருக்கின்றேன். இந்த படம் முழுக்க முழுக்க நம்மவர்கள் நடித்த படம். அதாவது, நான் ஐரோப்பாவில் வாழ்கின்றபடியால் ஐரோப்பாவில் 7 நாடுகளிலிருந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், லண்டன், சுவிஸ், நோர்வே, இப்படி 7 நாடுகளிலிருந்து வந்து டென்மார்க்கில் படப்பிடிப்புகள் நடைபெற்றன. அப்போ அதற்கப்புறம் வழக்கமாக நாங்கள் இந்தியாவுக்கு தான் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் செய்வதற்கு போவோம். அதாவது எடிட்டிங், டப்பிங், மியூசிக், ரீ ரெக்கார்டிங், கலெக்ரேஷன் எல்லாவற்றையும். எனக்கு இருந்தப்போ திடீரென்று தாயகத்தில் இருந்து சில நல்ல தொடர்புகள் வந்தது. அப்போ நான் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களோட பேசியதில் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்தது. அவர்களுடைய குடும்பத்தையும் பார்த்தேன். அப்போ அவர்கள் தான் என்னை எனக்கு அன்பு கட்டளையிட்டார்கள். அங்கிள், நீங்கள் இங்கே வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவோம் உண்டு. முதலில் எனக்கு பயமாக தான் இருந்தது. ஏனென்றால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவர்களை பற்றி அறிமுகம் இல்லை, என்ன செய்ய. அப்போ அவர்களுடைய குறும்படங்களை பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்தது. ஓகே, நம்மவர்கள் எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆதரிக்காம வேறு யார் ஆதரிக்கிறது. போனேன், நீங்கள் நம்ப மாட்டீங்கள், இந்த படம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் செய்கிறேன்டா சுமார் 3 மாதங்கள் என்றாலும் வேணும். ஆனால் நான் 3 வாரங்களில் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் செய்தேன். மிகவும் திறமையாக செய்திருக்கின்றார்கள் இந்த அகத்தி படம். இந்த படத்தை வெளியிடுகின்றேன்.
சரி, இப்போ நீங்கள் வந்து டென்மார்க் ஷான் ஆக பெயர் பெற்றிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இலங்கையில் இருந்து தான் உங்களது இந்த கலை பணி ஆரம்பமானது இல்லையா? அதன் பின்னர் எப்படி நீங்கள் டென்மார்க் ஷானாக மாறினீர்கள்?
நான் சரியாக சொல்ல போனால், 1971 நான் ஒரு இசைத்தட்டு தயாரிப்பாளராக, அதாவது கிராமஃபோன் ரெக்கார்ட்ஸ் ப்ரொடியூசராக ஆரம்பித்தேன். சிங்களத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். நான் எனது முதலாவது பாடலே நான் எதிர்பாராத வகையில் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டது. அப்போ அதன் பின் படிப்படியாக நான் வளர்ந்தேன். அங்கேயே இலங்கையில் தயாரித்த சிங்கள படங்கள், தமிழ் படங்கள் இவற்றுக்கு நான் இசையமைத்தேன். பின்பு நான் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பட தயாரிப்பாளராகிவிட்டேன். சிங்கள படம் தயாரித்தேன், ஷிராணி. அதில் பிரபல்யமான நடிகர், சிங்கள நடிகர் ஜோ அபி விக்ரம நடித்தார். அதுக்கு பிற்பாடு கடைசி 82 பிரசாந்துடைய அப்பா தியாகராஜன், மீண்டும் கோகிலா புகழ் தீபா, எங்களுடைய ஈழத்து எம்ஜிஆர் என்று சொல்லுவோம் காமினி ஃபோன்சேகா, இவர்களுடைய நடிப்பிலும் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா, இவர்கள் இருவரையும் நான் கொழும்புக்கு வரவழைத்து கொழும்பிலே ஒலிப்பதிவு முதல் முதலாக என்று சொல்லலாம், பெரிய இந்திய கலைஞர்கள் ஒலிப்பதிவு செய்தா அந்த என்னுடைய படம் தான், என்னுடைய பாடல்கள் தான். அங்கே எனது இசையமைப்பில் வந்து இவர்கள் பாடினார்கள். நான் 1983 நடந்த இனக்கலவரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டேன். எனது உடைமைகள் சூறையாடப்பட்டன, வீடு எரிக்கப்பட்டது. உடுத்த உடுப்பு தான், அந்த இரவு நான் ஒரு சரம், ஒரு ஷர்ட், அதே மாதிரி தான் எனது மனைவியும் 3 பிள்ளைகளும். இதன் காரணமாகத்தான் நான் அகதி அந்தஸ்து கோரி டென்மார்க் வந்து சேர்ந்தேன்.
இதுவரை நீங்கள் என்ன சிங்களத்தில் தொடங்கினீர்கள் உங்களது?
நல்ல கேள்வி. பாருங்க, நாங்கள் இந்திய திரைப்பட பாடல்களோட போட்டி போட்டு ஒலிப்பதிவு செய்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. நாங்கள் அதையும் தாண்டி நான் வியாபார ரீதியாக செய்ய வேண்டுமானால் நான் சிங்களத்தில் தான் வெளியிட வேணும். அல்லது போனால் நான் ஒரு பாடலோடையே அவுட் ஆகிடுவேன், இன்றைக்கு உங்களை நான் சந்திக்க மாட்டேன். அப்போ இதன் காரணமாகத்தான் நான் ஹெச்ஆர் ஜோதிபாலா வச்சு, அவர் ஹெச்ஆர் ஜோதிபாலா பாடிய முதலாவது இப்போ பாடலும் என்னுடையதாக தான் இருக்கும். ஏனென்றால் எல்லோருக்குமே தெரியும் ஹெச்ஆர் ஜோதிபாலா வந்து அந்த தமிழ் பாடல், ஹிந்தி பாடல், அதில் கப்பியத்தை, அது அவருடைய பிள்ளைய இல்லை, அந்த இசையமைப்பாளர்கள் பட தயாரிப்பாளர்கள் அதை அவர்களுக்கு கொடுப்பார்கள். ஹெச்ஆர் ஜோதிபாலா அதில் பாடி மிகவும் பிரபல்யமான வந்தவர்.
இப்போ நீங்கள் வந்து டென்மார்க்கில் நிறைய படங்கள், குறும்படங்கள் எல்லாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பொருளாதார ரீதியில் பார்க்கின்ற போது, வணிக ரீதியில் உங்களால் வெற்றி பெற முடிகின்றதா?
நான் முதலில் இல்லை என்று சொல்லி போட்டு ஆம் என்று சொல்லுகின்றேன். இருக்கில்லாடிகள் நான் இந்தியாவில் தயாரித்தேன். எனக்கு கடைசி நேரத்தில் இதை மார்க்கெட்டிங் அதை சந்தைப்படுத்துறது, அப்போ உங்களுக்கு தெரியும் விளம்பரம் படுத்துறதுக்கே பல லட்சம் ரூபாய்கள் தேவை. இந்தியாவில் விளம்பரம் படுத்தாமல் படத்தை வெளியிட இயலாது. என்னிடம் காசு ஒன்றுமே இருக்கவில்லை. படத்தை முடித்தேன், வெளியிட்டேன். ஏனென்றால் அந்த அடையாளம் இருக்கணும், அந்த சரித்திரத்தில் பதிவாக வேண்டதற்காக 5 தியேட்டர்களில் வெளியிட்டு போட்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு அந்த இருகல்லாடியல் வந்து பண ரீதியில் என்னால் சேகரிக்க முடியாமல் போயிட்டது. அது நான் அது காரணம் வந்து பணையின்மை. அப்போ இதை வச்சுக்கொண்டு நான் அகத்தி என்ற படத்தை இப்போ தயாரித்து கொண்டிருக்கிறேன். அகத்தி வந்து நான் டென்மார்க், நோர்வே, கனடா, லண்டன் இந்த நாடுகளில் நான் வெளியிட்டிருக்கின்றேன். நான் இந்த அகத்திக்கு செலவிட்ட படம் வந்து வெறும் 10,000 ஆஸ்திரேலிய டாலர் என்று சொல்லலாம். இந்த 10,000-த்தில் நான் 75% நான் எடுத்துவிட்டேன். இன்னும் ஃப்ரான்ஸ் இருக்கிறது, சுவிஸ் இருக்குது, ஜெர்மனி, இந்த நாடுகளெல்லாம் நான் காண்பிக்க இருக்கின்றேன். நிச்சயமாக நான் போட்ட முதலே எடுப்பேன்.
பெண்கள் வந்து நம்மவர்களின் படங்களில் நடிப்பதற்கு கொஞ்சம் தயங்குவதுண்டு. என்றால் எந்த இயக்குநரை கேட்டாலும் கதாநாயகர்களை கண்டுபிடித்து விட்டோம், கதாநாயகிகளை கண்டுபிடிப்பது தான் பெரிய பாடாக இருக்கின்றது என்று சொல்வது வழக்கம்.
நல்ல கேள்வி.
அப்ப நீங்கள் எப்படி அந்த சவாலை எதிர்கொள்கிறீர்கள்? அல்லது இப்போது கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது படங்களில்?
பார்க்கக்கூடியதா இருக்கு, மற்ற நம்பிக்கை பாருங்க. இப்ப நான் இந்த துறையில 5 தசாப்தங்களாக இருக்கின்றேன். குறிப்பாக என்ன எடுத்தீங்க, என் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. பாரிஸில் இருந்தெல்லாம் வந்தார்கள் 2 பெண்கள் என்னுடைய அகத்திக்கு. இப்பொழுது அடுத்த படம் நான் தயாரிக்க போகின்றேன். இலங்கையில் மிகவும் பிரபல்யமான கதாநாயகி மிதுனா, இவர் நடிக்க இருக்கின்றார் எனது அடுத்த படத்தில். அவர் தனியாக அங்கே இலங்கையிலிருந்து இங்கே டென்மார்க்குக்கு வருவார். எனக்கு சென்னையிலே வந்த படைப்புக்கு இருக்கின்றது. நம்பிக்கை தான் காரணம். நாங்கள் என்னென்றான செய்யும்போது யாரிலேயாவது நம்பிக்கையும் இருக்க வேண்டும். இப்படி பெண்கள் வாரது மிகவும் சந்தோஷம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இசையமைப்பாளர், பாடகர், இயக்குநர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட டென்மார்க் ஷன் அவர்கள். அடுத்ததாக இப்ப நம்மவர் படைப்புகளை நம்மவர்களே வரவேற்காத ஒரு பாணி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எப்படி பார்க்கிறீர்களா? நீங்களும் அதை அனுபவித்திருக்கிறீர்களா?
நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப பாருங்க, எல்லா நாடுகளும் சரி, இப்ப டென்மார்க், நான் வெளியிட்ட நாடுகள் டென்மார்க், நோர்வே, கனடா, லண்டன், இப்பொழுது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் வீடு வீடாகத்தான் நான் டிக்கெட்டெல்லாம் வைத்து கொண்டு வரேன். ஒரு சில நண்பர்கள் உதவி செய்கிறார்கள். இது ஒரு வேதனைக்குரிய விடயம். இப்படி வீடு வீடாக விற்றும் நான் என்னுடைய முதலீட்டை எடுத்து விட்டேன். இனி அடுத்த படம் நான் தயாரிக்கப் போகிறது, நான் தமிழர்களை மட்டும் நம்பி இல்லாமல் சர்வதேச இன்டர்நேஷனல் ரீதியில தான் அந்த படத்தை எடுக்க இருக்கின்றேன். அதில் வெள்ளை இனத்தவர்கள், அதாவது டெனிஷ், நடிக்க இருக்கின்றார்கள். அடுத்த படம் வந்து ஒரு மிகவும் ஒரு சிறந்த படைப்பாக இருக்கும். நான் அந்த ரெட் ஒன் சினிமா கேமரா தான் பாவிக்க இருக்கின்றேன். அந்த படத்தை டெக்ஸ்ட் போட்டு ஆங்கிலத்தில், மற்ற மொழியில் பிரெஞ்சு, பிரான்சில் வெளியிட்டால் பிரெஞ்சு, டென்மார்க்கில் வெளியிடும்போது டேனிஷில் டெக்ஸ்ட் போட்டு மற்ற மக்களும் பார்க்கக்கூடிய வகையில் தான் எனது அடுத்த படைப்பு நான் தயாராகி கொண்டிருக்கின்றேன்.
சரி, நீங்கள் எப்பயாவது நினைத்திருக்கிறீர்களா டென்மார்க்கில் இல்லாமல் இலங்கை அல்லது இந்தியாவில் இருந்தால் கலைஞர்களை கண்டுபிடிப்பது இலகுவாக இருந்திருக்கும், அல்லது நீங்கள் வணிக ரீதியில் வெற்றி பெறுவதற்கு அங்கிருந்திருந்தால் இலகுவாக இருந்திருக்கும் என்று நினைத்திருக்கிறீர்களா?
இல்லை, நான் தென்னிந்தியாவில் இந்த இருகில்லாடிகள் அந்த நோக்கத்தில் தான் செய்த நான். இப்போ நான் அப்படி இல்லை. நான் இப்போ இந்த வணிக ரீதியில் நான் செயல்பட இல்லை. இப்போ அடுத்த படமும் பாருங்கள், கதாநாயகி உங்களுக்கு சொன்ன மாதிரி கதாநாயகி தாயகத்திலிருந்து அமர்வார், கேமராமேன் தாயகம், எல்லாம் தொழில்நுட்பவியலாளர் டெக்னீஷியன்ஸ். இப்போ அகத்திக்கு என்ன மாதிரி 100க்கு 100 டெக்னீஷியன்ஸ் இருந்தார்களோ அது அதே போல தான் என்னுடைய குறிக்கோளே தாயகத்து நடிகர்களையும் தொழில்நுட்பவியலாளர்கள், அதாவது டெக்னீஷியனையும் சர்வதேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று. முதலாவது கட்டமாக டெக்னீஷியன்ஸ், இவர்களை நான் கொண்டு விட்டேன். இப்போ நடிகர்களையும் கொண்டு வரப்போகின்றேன்.
நீங்கள் 70களிலிருந்தே பார்த்தால் நீங்கள் இந்த துறையிலேயே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு நிறைய செலவாகும். ஆனால் உங்களுக்கு வணிக ரீதியில் பெரிதாக உங்களுக்கு சோபிக்க முடியாமல்
இல்லவே இல்லை. அதாவது இருக்கில் அடிகள் வரையில் எனக்கு அதாவது பூச்சியம், பூச்சியம் இல்லாத கீழே மைனஸ் கடன்.
அப்படி என்றால் உங்களது வாழ்க்கை செலவுகளை, இதற்கான செலவுகளை எல்லாம் அப்படி ஈடுகாட்டுகிறீர்கள், அதற்கான பணம் அங்கிருந்து வருகிறது.
பாருங்க, அந்த என்ன சொல்றதுண்டா, ஒரு குறிக்கோள் இருந்ததுண்டா, என்ன தடை வந்தாலும் நாங்கள் அதை நோக்கி ஓட வேண்டும், அதை நோக்கி செல்ல வேண்டும். இப்போ பாருங்க, அகத்தி நான் போட்ட முதல் எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு பொருளாதார ரீதியில் பல நஷ்டங்கள் இருந்தன, இருக்கின்றன, சமாளித்துக் கொண்டுதான் போகின்றேன்.
முழு நேர பணியாகவே இந்த துறையில் தான் இருக்கிறீர்களா, பகுதி நேர வேலையும்?
இல்லை, நான் இப்போ பென்ஷனில் இருக்கிறேன், ஓய்வூதியம். அப்போ ஆனபடி எனக்கு போதுமான நேரங்கள் இருக்குது. மற்றது ஒரு சில நண்பர்களுடைய உதவியை நாடிக்கொண்டிருக்கின்றேன் எனது அடுத்த தயாரிப்புக்கு.
சரி, அதுதான் அடுத்த கேள்வி. எப்படியான உதவிகள் உங்களுக்கு உங்களது தயாரிப்புக்கோ உங்களது இந்த திரைப்பட பணிக்கோ தேவைப்படுகின்றன?
எனக்கு பண ரீதியில் தான் உதவி தேவைப்படுகின்றது. அநேகமாக நான் நடிகர்கள் எல்லாமே இப்போ அகத்திய நடித்தார்கள், அவர்களுக்கு நான் ஊதியம் கொடுக்கவில்லை. நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன், நாங்கள் வந்து எங்களுடைய திரைப்பட துறையை வளர்ப்பதற்காகத்தான் பாடுபடுகின்றோம். இது வந்து நான் வியாபார ரீதியில் அல்ல. நான் அவர்களுக்கெல்லாம் அந்த விமான பயணச்சீட்டு மற்ற தங்குறதுக்கு இடம் சாப்பாடு அதிலெல்லாம் கொடுத்தது. ஆனால் நான் பணம் கொடுக்கவில்லை. ஆனால் தாயத்தில் அப்படியே இல்லை. என்னடா பாருங்கள், போர்னால் பாதிக்கப்பட்டு அப்போ அவர்களுக்கெல்லாம் நான் ஊதியம் கொடுத்தேன். நான் அப்போ இதைத்தான் நான் சொல்கிறேன், நான் தாயகத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்துள்ளேன், கொடுத்து கொண்டிருக்கின்றேன், கொடுக்கப் போகின்றேன். அப்போ ஆனபடியாக மக்களும் எங்களுக்கு ஆதரவு தரணுமா? நான் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு ஆதரவு தாரது மிகவும் குறைவாக இருக்கிறது. அது வேதனைக்குரிய ஒரு விடயம். வீடு வீடாக சென்று தான் நாங்கள் டிக்கெட்டை விற்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியம்.
அப்படி ஆதரவு தராமல் இருப்பதற்கு இப்போ தயாரிப்பாளர்கள் அல்லது இயக்குநர்கள் பங்கில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு தரமாக அந்த படைப்பு இல்லாத போதும் ஒருவேளை ஆதரவு குறையும் இல்லையா?
அதை நான் மறுக்கவில்லை. தவி செய்தது அகத்தியை பாருங்கள். நீங்கள் வேணுமானால் அகத்தி இந்த டீசர்ட் ட்ரெய்லரை பார்க்கலாம் யூடியூப்பில். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அந்த டீசர்ட் ட்ரெய்லர் அகத்தி AKATHTHW பாருங்கள், பார்த்துவிட்டு பின்பு சொல்லுங்கள், திறம்பட செய்திருக்கின்றார்கள்.
சரி, இப்போ உங்களை தொடர்பு கொள்வதென்றாலோ அல்லது மேலதிகமாக ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலோ அல்லது சிலர் நடிக்க விரும்பலாம், அப்படிப்பட்டவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலோ உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
ஃபேஸ்புக் உண்டு. அடுத்ததாக என்னுடைய இமெயில் விலாசத்தை தருகின்றேன். பல சுலபம். அந்த என்னுடைய இமெயில் விலாசம் டென்மார்க் ஷன், அதாவது DENMARKSHAN டென்மார்க் ஷன் @hotmail.com. தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் நிச்சயமாக செய்வேன். உங்களை வளர்ப்பது தான் எனது நோக்கம்.
இப்ப டென்மார்க்லன் மட்டும் நீங்கள் இருந்து கொண்டு இப்படியான தயாரிப்புகளை வெளியிடுவது என்பது, இப்ப புலம்பெயர் தமிழர்கள் எங்கெங்கோ எல்லாம் வாழ்கின்றார்கள், அப்படி இருக்கின்ற போது டென்மார்க் ஷன் என்பவரை எந்த அளவு தூரம் வெளியில் மற்றவர்கள் தெரிய பண்ணுவதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்?
ஆமா, இப்ப பாருங்க, ஒவ்வொரு நாடுகளுக்கும் நான் போயிருக்கிறேன். குறிப்பா பாருங்க, இப்ப நான் கூறியபடி நோர்வே, கனடா, லண்டன், இப்பொழுது ஆஸ்திரேலியா, எல்லா வானொலி அந்த தொலைக்காட்சி ஊடகங்களும் என்ன பேட்டி கண்டன. எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சி. நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவுடனே எனக்கு தெரியாதவர்கள் எல்லாம் நான் மேடையில் பாடினேன் நித்திகனகரத்னத்துடன். அவர் எனது நண்பர். வந்தேன், அவர் வெள்ளிக்கிழமை வந்தேன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு விட்டல் சி
வானமுதம்
அவர்கள் ஒரு டின்னர் ஒரு இராபோசனம் ஒன்று ஒழுங்கு செய்து இப்போ கச்சேரி மேடை கச்சேரியும் வச்சிருந்தார்கள். பிரபல்யமான கீபோர்ட் பிளேயர் மோகன் ராஜா, அவர் கீபோர்ட் வாய்ச்சார், நித்தி எனக்கு கிட்டார் வாய்ச்சார். ரெண்டு பிரபல்யங்கள் மத்தியில் நான் பாடினேன். எனது குளிரடிக்கு இது கண்ணி பண்ணுமா. அப்போ அந்த பாடி முடிஞ்சு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லா வானொலி மற்ற எல்லாருமே என்ன தொடர்பு பண்றார்கள். எனக்கு மிகவும் சந்தோஷம். குளிரடிக்கு இது கண்ணே பொண்ணம்மா, கூட வந்தால் கோபம் என்னம்மா, பருவ வயசு உருகலாகுமா, பார்த்திருந்தால் பசியும் தீருமா.
பள்ளிக்கூட வாசலிலே பார்த்து இருந்தேன், பாவை வந்து சேரும் வரை காத்து இருந்தேன்,
வெள்ளி தோறும் கோவிலுக்கு நானும் தொடர்ந்தேன். பள்ளி உன்னை எண்ணீராவில் தூக்கம் இழந்தேன். உடலுக்கு நான் உனக்கு மெத்தையாகலாம், காதலிலே நீ அறியா வித்தை காணலாம். கண்ணே பொன்னம்மா கண்ணே பொன்னம்மா கண்ணே பெண்ணம்மா கோபம் என்னம்மா குளிரடிக்குது கண்ணே பொன்னம்மா வந்தால் கோபம் என்னம்மா பருவ வயசு உருகலாகுமா பார்த்திருந்தால் பசியும் தீருமா
மிக்க நன்றி உங்களுக்கு உங்களது பணி மேன்மேலும் தொடர எங்களது வாழ்த்துக்கள்
நன்றி நன்றி